அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு சோதனைக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட காலம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதியாக ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய முழு லட்சியமும் எங்களுடைய முழு முயற்சியும் எங்களுடைய எல்லா நோக்கமும் இந்த உலகத்தை விட்டு மனிதன் இறந்ததற்கு பின்னால் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை அவனுக்கு ஆரம்பிக்கவிருக்கிறது. அந்த வாழ்க்கை சீராக சிறப்பாக அமைய வேண்டும், அதிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம்தான் முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உண்மையான கொள்கையாக நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். இந்த உலகம் தன்னுடைய இறுதி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருக்கின்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கியாமம் நெருங்கும் பொழுது உலகத்திலே அதிகமான குழப்பங்கள் ஏற்படும், கொலைகள் ஏற்படும். கொலை செய்பவனுக்கு தெரியாது நான் ஏன் இவனை கொலை செய்ய போகிறேன், கொல்லப்படுபவனுக்கு தெரியாது இவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இவன் ஏன் என்னை கொலை செய்கிறான். ஒரு நொடிப்பொழுதிலே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியெடுக்கப்படும், ஃபித்னாக்கள் குழப்பங்கள் உலகத்திலே தலை விரித்து ஆடும் என்றெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உண்மையை கண்கூடாக காணுகின்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இயற்கை அனர்த்தங்கள், ஒரு பக்கம் உலகத்திலே ஜுவாலை விட்டு எரிகின்ற யுத்த அனர்த்தங்கள், அதைவிட பயங்கரமாக முஸ்லிம்களுடைய உடைமைகளுக்கும் உயிர்களுக்கும் பங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று வெறியோடு அலைந்து கொண்டிருக்கின்ற யகூதிகளுடைய சதி திட்டம் ஒவ்வொரு நாடாக குறிவைத்து அவர்களுடைய அந்த வெறியாட்டத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு பயங்கரமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே வாழுகின்ற முஸ்லிம்களை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு முக்கியமான ஒரு உண்மையான புத்திமதியை சொல்லி தந்திருக்கிறார். இப்படியான டென்ஷனான சிச்சுவேஷன்களில் ஒரு பக்கம் ஈமானுக்கு உலை வைக்கின்ற எத்தனையோ சித்தனாக்கள், எத்தனையோ கொள்கைகள், இன்னும் ஒரு பக்கத்திலே உயிருக்கு உலை வைக்கின்ற எத்தனையோ சதி திட்டங்கள், இன்னும் ஒரு பக்கத்திலே உடைமைகளை தீயிட்டு பொசுக்குகின்ற ரொம்ப பயங்கரமான திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஈமானில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், இஸ்லாத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அர்பஉன், நான்கு விடயங்களை பற்றி உங்களுக்கு போதிக்க போகிறேன். ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இதா குன்ன ஃபீக ஃபல அலைகமா ஃபாதக மினத் துன்யா, நான் சொல்ல போகிற இந்த நான்கு அம்சங்களும் எப்பொழுது உறுதியாக உன்னுடைய வாழ்க்கையில் அவைகளை நீ கடைபிடிப்பாயோ, உலகத்தில் நீ எதை இழந்தாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது, அது உன்னுடைய உயிர் இழக்கப்பட்டாலும் சரிதான். இந்த நான்கு விடயங்களில் நீ கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும், அதை தேடி பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை பைகம்பர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி ஒவ்வொன்றாக படிப்படியாக பட்டியல் போடுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நான்கு விடயங்களையும் நான்கு தலைப்பு போட்டு பேசப்பட வேண்டிய அம்சங்கள் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். உறுதி கொள்வோம், உறுதியாக நியத்து வைப்போம், மௌத்து வரைக்கும் இந்த வாழ்க்கையை, இந்த நான்கு விடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நான் அமல்படுத்துவேன் என்ற உறுதியான நியத்தோடு கேட்போம். பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் இந்த நான்கு பண்புகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்கி அருள்வானாக. முதலாவது சொன்னார்கள், ஹிஸ்பு அமானா, அமானிதத்தை பேணுகின்ற தன்மை உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், வசிதுக்கு ஹதீஸ், பேசினால் உண்மையே பேசுவேன் என்ற ஒரு வைராக்கிய செய்தி உனக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய வாயிலிருந்து பொய் வரக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மையை தவிர இந்த நாக்கு எதையும் மொழியாது என்ற ஒரு திட சந்தர்ப்பத்தை நீ உனக்குள்ளே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது சொன்னார்கள், வஹுஸ்னு ஹலீஃபா, நற்குணம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும், நல்ல தன்மைகள் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நாலாவது சொன்னார்கள், வஹிஃபத்து அம்மா, எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய உடலிலோ, உன்னுடைய தொழிலிலோ, உன்னுடைய வியாபாரத்திலோ, உன்னுடைய சொத்து செல்வங்களிலோ ஹராம் கலபடாத சுத்தமான ஹலாலை நான் சம்பாதிப்பேன், சாப்பிடுவேன், என் குடும்பத்திற்கு கொடுப்பேன் என்ற அந்த உறுதிப்பாடு உன்னிடத்தில் இருக்க வேண்டும். பேசினால் உண்மை பேச வேண்டும், நற்குணத்தோடு மக்களோடு, குடும்பத்தோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு, அந்நிய சமுதாயத்தோடு நல்ல குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த கட்டத்திலும் ஹராம் என்னுடைய ரத்தத்தோடு கலக்க கூடாது என்ற உறுதிப்பாடு வேண்டும். அமானிதத்தை பேணுகின்ற அந்த உறுதி வேண்டும். இதிலே போய் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஃபால லி ஃபபிஜின், ஒரு குழந்தையை பார்த்து ஒரு மனிதன் சொல்லுகிறான், தஆல ஹாக், இங்கே வா குழந்தாய், உனக்கு ஒரு சாமான் தருகிறேன். சும்மலம் யுக்தி, அவன் ஏதோ ஒன்றை தருவதாக சொல்லி தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த மடலை குழந்தையை அழைக்கிறான். ஆனால் இவனுடைய கைக்குள்ள எதுவும் இல்லை, எதுவும் இல்லை என்று தெரிந்தும் ஒரு பிள்ளையை அழைக்க வேண்டும் என்ற, அதை மறுவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி அந்த குழந்தையை அழைக்கிறான். அவன் எதுவும் கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய பட்டோலையில் ஒரு பொய் சொன்னான் என்பதாக எழுதப்படும் என்றார்கள் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் வருகிறான், நேற்று நான் ஒரு கனவு கண்டேன் என்று காணாத ஒன்றை சொல்லுகிறான். கியாமத்தில் இவனுக்குரிய தண்டனை என்னவென்றால், இரண்டு கோதுமை மணிகளை அல்லாஹ் அவனுடைய கையிலே கொடுத்து விடுவான். யாழ் என்னுடைய அமல் இருக்கிறது, அதை விசாரிக்கவில்லையா, எனக்கு சுவர்க்கம் இல்லையா, அவர்களோடு நானும் போய்விடுகிறேனே, எனக்கு தெரிந்தவர்கள் போகிறார்கள், என் குடும்பத்தினர்கள் போகிறார்கள். இல்லை, உனக்கு போக முடியாது, காணாத ஒரு கனவை கண்டதாக சொன்ன காரணத்தினால் இந்த இரண்டு கோதுமை மணிக்கு மத்தியிலே நீ எப்பொழுது முடித்து போடுகிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு சுவர்க்கம் என்று அவனுக்கு அந்த பொறுப்பை அல்லாஹ் ஒப்படைத்து விடுவான். இவர் கனவு காணாத ஒன்றை கண்டதாக சொல்லுகின்ற காரணத்தினாலே யாரும் பாதிக்கப்பட போவது கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிளவு ஏற்பட போவது கிடையாது. இவன் சொன்ன இந்த பொய்யினால் ஊரு இரண்டாக பிரிவது கிடையாது. இவன் சொன்ன இந்த பொய்யினால் யாரும் ஏமாற்றப்படுவது கிடையாது. இந்த பொய்யுக்கே இவ்வளவு பெரிய தண்டனை என்றால், ஏனைய பொய்களை நான் இந்த இடத்திற்கு எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு சிறு குழந்தையை அழைத்து இந்தா உனக்கு ஒரு பொருள் தருகிறேன், வா வந்து வாங்கிக் கொள், கொடுக்கவில்லை என்றால் அதுவும் பொய் என்றால், ஏனைய பொய்கள் எவ்வளவு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஹராமான சம்பாத்தியம், ஒரு மனிதன் ஒரு ஆடையை வாங்குகிறான், அந்த ஆடைக்குரிய மொத்த விலை 10 திருகம், அதில் 9 திருகம் ஹலாலான வழியிலே வந்திருக்கிறது, ஒரே ஒரு திருகம் எங்கோ அடிபட்டு அது ஹராத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த ஆடையை வாங்க இவன் கொடுத்த 10 திருகத்திலே அந்த 1 திருகமும் கலந்து விடுகிறது என்றால், எவ்வளவு காலம் அந்த ஆடை இவனுடைய உடம்பில் இருக்கிறதோ அந்த ஆடையை போட்டுக்கொண்டு இவன் செய்த எந்த சுன்னத்தான பருதான அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்து விட்டார். இனிமானவர்களே, எங்களுடைய வியாபாரத்துடைய, எங்களுடைய கொடுக்கல் வாங்கலுடைய, எங்களுடைய ஹராம் ஹலாலுடைய பேணுதல் எந்த அளவு தூரத்திற்கு இருக்கிறது என்று நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். பொய் இவ்வளவு பாரதூரமான விளைவு, ஹராம் இவ்வளவு பாரதூரமான விளைவு, நற்குணம் இல்லை என்றால் அவருடைய எந்த அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல அங்கீகரிக்க மாட்டான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்மணி எனக்கு தெரிந்தவர் யா ரசூலல்லாஹ், அதிகமாக தொழுகிறாள், அதிகமாக நோன்பு பிடிக்கிறாள், அதிகமாக சதக்கா செய்கிறாள், அதிகமாக விக்ரி செய்கிறாள், அதிகமாக தொழுகிறாள், இல்ல அன்னஹா துஹி ஜீரானஹா பிலிசானிகா, ஆனா அவட வாய் கொஞ்சம் சரியில்லை, மக்களுடைய உள்ளங்களை புண்படுத்துவாள், அவனுடைய அஹ்லாக், அவனுடைய குணம், அவனுடைய பண்பு சரியில்லை, இவனுடைய முடிவு என்ன நாயகமே, இன்னஹா பின்னார், அவள் நரகவாதி என்றார்கள் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்குணம் இல்லை என்றால், எந்த அளவுக்கு ஈமான் இருந்தால் அல்லாஹ்வுடைய கடமையை சரியாக செய்வானோ அதே அளவுக்கு நற்குணம் இருந்தால் தான் அடியார்களுடைய கடமையை அவன் சரியாக செய்வான். என்ன அந்த நற்குணம் இல்லை என்றால் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்பட்ட எந்த அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்க மாட்டான். இது இந்த 3 விடயங்களை, இவைகளை விலாவாரியாக பேச இந்த இடத்திற்கு நான் நியத்து வைக்கவில்லை. ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை மாத்திரம், இந்த 4 அம்சங்களிலும் கொஞ்சம் விரிவாக இந்த இடத்திலே அமானிதத்தை பற்றி பேசினால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று அந்த 3 விடயங்களை மேலோட்டமாக தொட்டி காட்டிவிட்டு இப்பொழுது விடயத்திற்கு வருகிறேன். அமானிதம், இந்த அமானிதத்துடைய தலைப்பை கிதாபுகளில் எழுதுகின்ற பொழுது இந்த அமானிதத்திற்கு மக்கள் லேசாக ஒரு சாதாரண வரைவிலக்கணத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, தூர நாடுகளுக்கு வியாபாரம் போகின்ற பொழுது கடல் மார்க்கமாக இப்படி தூர மாத கணக்கிலே போகின்ற நேரத்திலே ஊர்களிலே சில நம்பிக்கையாளர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்தில் இவர்களுடைய பொருட்களை கொண்டு போய் அடமானமாக வைத்து நான் வந்ததற்கு பின்னால் இதை வாங்கிக் கொள்கிறேன், தப்பித்தவறி நான் வரவில்லை என்றால் இன்னின்ன மக்களுக்கு என்னுடைய கடன் இருக்கிறது, அதை நீங்கள் கொடுத்து விட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த சொத்துக்களை சரியாக கணக்கு பார்த்து பிரித்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் வசியத்துகள் எழுத்து மூலமாக கொடுத்து அந்த நம்பிக்கையாளர்களிடத்திலே அமானிதமான பொருட்களை ஒப்படைத்து விட்டு போவார்கள், திரும்பி வந்து வாங்கிக் கொள்வார்கள். இதுதான் அமானிதம். அமானிதம் பேணுவது என்பது இத்தோடு வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்று சில பாமர மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமானிதம் என்பது ஒரு நீண்ட நெடிய விரிவான விலாவாரியான ஒரு பாடம். ஹதீஸிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறார்கள். இந்த அமானிதம் அதிகமான நபிமார்களுக்கு நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதிபலிப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பயன்படுத்திய ஒரு முக்கியமான அம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டு காலத்திற்கு பின்னால் 40வது வயதில் நுபுவத்து கிடைக்க பெறும் வரைக்கும் அந்த ஜாஹிலிய காலத்து மக்களால் அழைக்கப்பட்ட இரண்டே இரண்டு வார்த்தை அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளர், அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுபவர், உண்மை பேசக்கூடியவர்கள். இது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத்துக்கு முன்னால் மக்களின் மூலமாக கொடுத்த மிகப்பெரிய பட்டம், மிகப்பெரிய பதவி. ஒரு நுபுவத்தை அடைவதற்கு இருக்க வேண்டிய ஆக பிரதானமான அம்சம் இந்த அமானிதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பொதுவாக எல்லா நபிமார்களிடத்திலும் இருந்தது. உதாரணத்திற்காக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மூசா அலைஹி ஸலாம் நுபுவத்து கிடைக்க முன்னால் ஃபிரௌனுக்கு பயந்து அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு ஓடுகின்ற நேரத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏரியாவுக்குள் போய் அங்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு பெண் மக்கள் தண்ணீர் அவர்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு அவர்கள் இவர்கள் முன்னால் சென்று அவர்களை பின்னால் வரவழைத்து திரும்ப அந்த இரண்டு மகள்மாரும் தன்னுடைய தகப்பனிடத்திலே இந்த வாலிபரை நீங்கள் கூலிக்கு அமர்த்தி கொள்ளுங்கள், ஏனென்றால் இன்ன மனித ஜர்தல் கவியுல் அமீன், இவரை நீங்கள் கூலிக்கு அமர்த்தினால் இவர் ஒரு நம்பிக்கையாளர், இவர் சக்தி மிக்கவர் என்ற ஒரு பட்டத்தை, ஒரு நற்பெயரை அந்த பெண்மணி தன்னுடைய தகப்பன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மூசா என்ற அந்த வாலிபர் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் அவர்களிடத்திலே இருந்த அந்த தன்மையை பிரஸ்தாபித்தால் என்று குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்களுக்கு நுபுவத்துக்கு முன்னால் அந்த நம்பிக்கை இருந்தது என்ற சங்கதியை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. اجعلني على خزائن الارض اني حفيظ عليم. இந்த உணவு அமைச்சராக என்னை நீங்கள் நியமனம் செய்யுங்கள், அமானிதத்தை பேணக்கூடியவனாகவும் அதை பாதுகாக்கக்கூடியவனாகவும் அந்த அமானிதத்தை பற்றிய ஆழமான அறிவு கொண்டவனாகவும் நான் இருக்கிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரசரிடத்திலே பிரஸ்தாபித்த அந்த பண்பையும் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. அமானிதம் என்பது மிக முக்கியமான, அமானிதம் பேணுவதே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது லா ஈமான லிமன் லா அமானத லஹு, அமானிதம் பேணுகின்ற தன்மை எவனுக்கு இல்லையோ அவனுக்கு ஈமானே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இது மிக முக்கியமான பங்கை மூமின்களிடத்திலே வகிக்கிறது. அதை நாம் பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு ஒரு பதவியை கொடுக்கிறான். இந்த பதவியை அடைந்தவர் அவருக்கு கீழால் உள்ள சில சில பொறுப்புகளை, பதவிகளை சில பேருக்கு கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் யார் யாருக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற தெளிவான வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுடைய புத்திமதிகள் அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்திமதிகளை தூக்கி ஒரு பக்கம் வைத்துவிட்டு இவனுடைய பவரை பயன்படுத்தி இவனுக்கு கீழால் உள்ள சில பேரை, இவனுடைய குடும்ப உறவை வைத்தோ அல்லது இவனுடைய தனிப்பட்ட முகப்பத்தை வைத்தோ ஒரு பதவியில் தகுதியில்லாத ஒருவனை ஒருவன் அமர்த்தினாள், சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் செய்து விட்டான், அல்லாஹுடைய ரசூலுடைய அமானியத்தை பால்படுத்தி விட்டாள். எனவே தகுதி இல்லாத ஒருவனுக்கு அந்த தகுதியை கொடுத்த குற்றத்திற்காக மௌத்து வரைக்கும் அவன் நிறைவேற்றுகின்ற சுன்னத்தான பருவான எந்த அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்க மாட்டான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். இது பொதுவாக ஊர்களிலே நிர்வாக தெரிவு நடைபெறுகின்ற பொழுதும் பொதுமக்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். அமைச்சர்மார்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக ஏழை எளிய மக்களுக்கு 250 பேருக்கு விசா வருகிறது என்றால் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை விடுத்துவிட்டு தன்னுடைய கட்சிக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய ஊருக்காக, தன்னுடைய தனிப்பட்ட முகப்பத்திற்காக சில பேர் செலக்ட் பண்ணப்பட்டால் இவர்களும் இந்த பட்டியலிலே சேருவார்கள். அதுவும் ஒரு வகையான அமானிதம் என்பதை இந்த இடத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இது ஒரு வகையான அமானிதம். பதவி தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் கொடுப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக அமைகிறார்களோ இவர்களும் அமானிதத்தில் குறை செய்து விட்டார்கள். இன்னும் ஒரு வகையான அமானிதம் இருக்கிறது, பொது சொத்தில் சூறையாடுவது ரொம்ப பயங்கரமான குற்றம். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார், அல் கத்லு ஃபீ ஸபீலில்லாஹ் யுகஃபிரு ஸுனூப குல்லஹா இல்லல் அமானா. முஸ்லிம்கள் நிறைவேற்றுகின்ற அமல்களில் ஆக பொறுமதியான அமல் ஷஹாதத், யுத்த களத்திலே ஷஹீதாக்கப்படுவது, தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்படுவது, ஒரு துளி ரத்தம் பூமியை தொடுவதற்கு முன்னால் அவருடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் எடுத்துக் கொடுக்காத அமானிதத்தை தவிர, அமானிதத்தில் அவன் எங்காவது ஏதாவது ஒரு மூலையில் துரோகம் செய்திருந்தால் அந்த துரோகம் அவனுக்கு மன்னிக்கப்பட மாட்டாது. ஆல தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அந்த அமானிதத்திலே துரோகம் செய்தவன் கியாமத்திலே எழுப்பப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். அவன் யுத்த களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட ஒரு ஷஹீதாக இருந்தாலும் சரியே, உன்னுடைய அமானிதத்தை நிறைவேற்றிவிடு என்று சொல்லப்படும். இது கடனாக இருக்கலாம், அல்லது வாடகைக்காக, கூலிக்காக, ரெண்டுக்காக இருந்த கடைகளை, வீடுகளை, தன்னுடைய ஆட்சி பலம், பணபலம், ஆள்பலம் இவைகளை காட்டி எப்படியாவது அதை அபகரித்தவர்களாக இருக்கலாம். கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அந்த அமானிதத்தை நிறைவேற்றி விடு என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே துன்யா, உலகமே அழிக்கப்பட்டு விட்டது ரப்பே, இப்பொழுது அந்த அமானிதத்தை கொடு என்று சொன்னால் நான் எங்கு போய் கொடுக்க? அல்லாஹ் சொல்லுவான், சொல்லப்படும், ஏழு நரகத்தில் ஒரு பகுதிதான் ஹாவியா என்று சொல்லக்கூடிய ரொம்ப பயங்கரமான நரகம். அந்த நரகத்தின் விளிம்புக்கு இவனுக்கு இவனை கொண்டு போய் காட்டுங்கள். இவன் கொடுக்கப்பட வேண்டிய அது பணமாக இருக்கட்டும், அல்லது தங்கமாக இருக்கட்டும், ஆபரணமாக இருக்கட்டும், மாணிக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த தோற்றம் அப்படியே உருவகப்படுத்தி ஹாவியா என்று சொல்லக்கூடிய படுபயங்கரமான நரகத்தின் அதல பாதாளத்திலே இருப்பதை போன்ற காட்சி இவனுக்கு காட்டப்படும். அந்த அமானிதம் இல்லாமல் போகவில்லை, இன்னும் நாம் அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். ஆனால் வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் ரொம்ப பயங்கரமானது, வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் ரொம்ப மோசமானது. அதோ இருக்கிறது தெரிகிறதா? நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 50,000 அது எடுத்துக் கொடுக்காத கடன் என்று வைத்துக் கொள்வோம். அதோ இருக்கிறது தெரிகிறதா? இவன் சொல்வான், ஆம் தெரியும். தள்ளி விடுவார்கள், போய் அதை எடுத்துக் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு உன்னுடைய சஹாதத்தை மூலம் அந்த பறக்கத்தினால் நீ சுவர்க்கம் நுழைந்து விடலாம், நரகத்துக்குள் இறங்குவான். சில விளையாட்டுகளை பார்த்திருக்கிறோம், பிரம்மாண்டமான ஒரு குழி தோண்டப்பட்டு ஒரு மெஷின் மாதிரி ஒரு கேஜெட் கொண்டு வரப்பட்டு அதிலே அமர வைக்கப்பட்டு ஒரு சுவிட்சை ஒன் பண்ணி விடுவார்கள், திடீரென்று அது கீழே விழுவதை போன்ற ஒரு பிரம்மையோடு கீழே சென்று விடும். கிட்டத்தட்ட 70 மீட்டர், 70 மீட்டர் மேலிருந்து கீழே விழுவது மாதிரி வரும். ஆனால் விழாவே, ஆனால் விழுகின்ற ஃபீலிங் வரும். அந்த விளையாட்டு ஆசனத்தில் அமர வைப்பதற்கு முன்னால் அவனுடைய ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணுவார், இவன் இதை தாங்குவானா? அதிக தூரம் அல்ல, 70 மீட்டர் கீழே விழுவதும் அல்ல, அவ்வளவு உறுதியான கேபிள் போடப்பட்ட அந்த ஆசனத்தில் உட்கார வைத்து அல்லது சில சில்ட்ரன் பார்க்குகள் இருக்கின்ற அந்த விளையாட்டு ட்ரெயின்களிலே போகின்ற பொழுது கூட கத்துவார்கள், கதறுவார்கள். எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போயிருக்கிறார்கள். ஆனா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகம் திடீரென்று ஒரு நாள் மதீனாவிலே ஒரு சத்தம் வந்தது. சஹாபாக்கள் அதிர்ந்து போனார்கள். கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சத்தம் தெரியுமா? தெரியாது நாயகமே, நரகத்தினுள் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கல்லூட்டப்பட்டது. அது இன்றுதான் நரகத்தின் அவல பாதாளத்தை சேர்ந்திருக்கிறது. அந்த கல் விழுந்த சத்தத்தை தான் இன்று நீங்கள் கேட்கிறீர்கள். 70 மீட்டர் அல்ல, 70 கிலோமீட்டர் அல்ல, 700 மைல் அல்ல, 70 ஆண்டுகள் வரைக்கும் கீழே போகின்ற அந்த நரகத்திலே இவன் தூக்கி வீசப்படுவான் என்றால் இது வாய்க்கு விளையாட்டல்ல, பேசுவதற்கு லேசு, கேட்பதற்கு லேசு. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உள்ளே போனவன் எடுத்துக்கொண்டு அவ்வளவு தூரமான அந்த நரகத்தை கடந்து விளிம்பு வரைக்கும் வருவான். கையை வைத்து நரகத்தின் ஓரத்தை பிடித்து காலை தூக்கி வைப்பதற்கு முன்னால் அவன் பிடித்த இடம் இடிந்து அப்படியே திரும்ப அதே மாதிரி அதர பாதாளத்திலே நுழைவான். அல்லாஹ் நாடும் வரைக்கும் அது பலதரம் நடந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு ஜனாதா வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்த வந்து ஒரு சுன்னத் இருந்தது. அவர்களிடத்தில் கேட்பார்கள், இந்த ஜனாதா யாருக்காவது கடன் இருக்கிறதா? இருந்தால் தொழுகை நடத்த மாட்டார். சல்லுவாலா சாஹிபிக்கு, நீங்களே தொழுகை நடாத்திக் கொள்ளுங்கள். அபு கதாதா ரலியல்லாஹு அவர்கள் வளமை போன்ற அந்த மாதிரியான ஒரு ஜனாதாவுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எங்களுடைய ஒரு சகோதரர் உங்களின் மூலமாக தொழுவிக்கப்படாமல் இருந்தால் அவரை போன்ற துர்ப்பாக்கியசாலி இந்த உலகத்தில் இருக்க மாட்டார். அந்த கடனுக்கு நான் பொறுப்பு நாயகமே, நீங்கள் தைரியமாக தொழுகை நடாத்துங்கள். இதை கேட்டு சிரித்த முகத்தோடு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பாராட்டி விட்டு வந்து தொழுகை நடாத்தினார்கள். இது அசருக்கு பின்னால் நடைபெறுகிறது. இதுவரைக்கும் எல்லோருக்கும் தெரியும் இந்த ஹதீஸ், முடிவு தெரியாது. இந்த அபு கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு பின்னால் இந்த ஜனாதாவுடைய இந்த விஷயம் நடைபெறுகிறது. அடுத்த நாள் சுபஹுக்கு நான் மஸ்ஜிதுக்குள் வருகிறேன். அமர்ந்து கொண்டிருந்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று என்னை பார்த்து எழுந்து ஓடி வந்து என் தோள் பிடித்து குலுக்கி கேட்டார்கள், நேற்று நீ பொறுப்பெடுத்த அந்த 2 திருகம் என்ன ஆனது? அப்படி என்றால் கடனுடைய தொகை அங்குதான் வருகிறது. கோடிக்கணக்கல்ல, லட்சக்கணக்கல்ல, மெயின் ரோட்ல ஒரு பில்டிங் அல்ல, 2 திருகம். அந்த 2 திருகத்துடைய நிலை என்ன ஆனது? அதனுடைய பார தூரத்தை விளங்கிக் கொள்வோம் என்ற நீயத்தோடு நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நேற்று தானே அடக்கம் செய்யப்பட்டது, ஒரு நாள் அங்க சம்பூர்ணமாக முடியலையே யா ரசூலல்லாஹ். அபூ கதாதாவே, நேற்றைய நீ பொறுப்பெடுத்த அந்த திருகத்திற்கு என்னவானது? திரும்ப அவட்டலாக கேட்டார்கள். இரவோடு இரவாக நான் தூங்குவதற்கு முன்னால் அந்த கடனை ஒப்படைத்து விட்டேன் நாயகமே, அல்ஹம்துலில்லாஹ். அதை நீ செய்யாமல் இருந்திருந்தால் அந்த மனிதருடைய சகல அமல்களும் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே கொளுத்தி வைத்து மாற்றப்பட்டிருக்கும், அது அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு சென்றிருக்காது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இந்த கடனுடைய விஷயத்தில் சர்வ சாதாரணமாக நம்மவர்கள் நடந்து போகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. ரோட்டில் இறங்கி பிச்சை கேட்டு தின்னுவோம். எங்களுடைய பாசையில் சொல்லுவதாக இருந்தால், இந்த பொல்லு போடுவது நன்றாக தெரியும். இவரிடத்தில் இந்த கடனை எடுத்தால் என்னால் கொடுக்க முடியாது, வேண்டாம். மஸ்ஜித் மஸ்ஜிதாக, தெரு தெருவாக, கடை கடையாக இல்லாத பஞ்சத்தை ஓடி பிச்சை வாங்கி சாப்பிடுங்கள், குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுங்கள். எடுத்து கொடுக்க நியத்தில்லாமல் எந்த கடனையும் வாங்கி நீங்கள் சஹாபத்தானாலும் கூட உங்களுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்குகின்ற இந்த பஞ்சமா பாதகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பயானை கேட்டு மறந்தாலும் கடனோடு மௌத்து வரக்கூடாது என்ற உறுதியோடு வாழ வேண்டும் என்ற அந்த நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. அப்படி இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அது எடுபட்டு போகாது. இதிலெல்லாம் சுபஹான ஹோத்தாலா மிகவும் காரசாரமாக இருக்கிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் இதுவும் ஒரு வகையான மானிடம், பொதுச்சத்திலே அமானிடம். ஹைபர் யுத்தம் நடந்து முடிந்து வருகின்ற பொழுது அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார், ரிஃபாத் இப்னு ஜைத் என்று சொல்லக்கூடிய மனிதர், வாலிபர், ரூமி அபி சஹ்பின், திடீரென்று எங்கிருந்தோ மறைந்திருந்து யகூதிகள் தாக்கிய தாக்குதலில் யுத்தம் முடிந்து விட்டது. மதீனாவை நோக்கி வருவதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார். ஒரு ஒட்டகத்திலே இருக்கின்ற சாமான் பொருட்களை எல்லாம் அவர் அடுக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு அம்பு வந்து கழுத்திலே பாய்ந்து மறுபக்கத்தினால் வெளியே வந்தது. துடித்து துடித்து அதே இடத்திலே அவர் ஷஹீதானார். ஹனி அல்லஹூபி சஹாதயா ரசூலல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நாயகமே, அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தும் கூட இவருக்கு மௌத்து வரவில்லை. எல்லாம் முடிந்து மதீனாவுக்கு வருவதற்குள்ளே ஒரு ஈட்டி வந்து தாக்கி அவருக்கு சஹாதத்தை வாங்கி கொடுத்த பாக்கியத்தை பாருங்களேன் என்று சொன்ன நேரத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே கவலை தலை குனிகிறதே, கல்லா, நீங்க சொல்ற மாதிரி அல்ல. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இன் ஷம்லா லத்தஹிபு அலைஹி நாரன் அஹலஹா மினல் வனாயிம் லம் துஸிபஹல் மகாசிம், பங்கு பிரிக்கப்படுவதற்கு முன்னால் கனிமத்தாக கிடைத்த பொருட்கள் பங்கு பிரிக்கப்படுவதற்கு முன்னால் அதிலிருந்த ஒரு கம்பளி பெட்ஷீட்டை ஒரு போர்வையை எடுத்து மடித்து இவருடைய பேகுக்குள்ளே வைத்துக் கொண்டார். இந்த தவறின் மூலமாக இன்று நீங்கள் சொன்ன அவர் இந்த கபருக்குள்ளே அது நெருப்பாக்கப்பட்டு அந்த நெருப்பு தணலில் உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறார். இன்னொரு கம்பளி பெட்ஷீட், கூதலுக்கு வந்தால் போர்த்தக்கூடிய ஒரு பெட்ஷீட்டை பங்கு பிரிக்க முன்னால் எடுத்துக்கொண்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மக்கள் திடுக்கிட்டார், ஷஹாதத் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வாளேந்தி யுத்தம் செய்துவிட்டு வருகின்ற நேரத்திலே தன்னுடைய இன்னுயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்தவர் ஒரு பெட்ஷீட்டை எடுத்தார் திருட்டுத்தனமாக பங்கு பிரிக்க முன்னால். இவ்வளவு கொடூரமா ஃபஜாரதுன் பிக்கிரா, இதை கேட்டதும் ஒரு மனிதர் என்னமோ ஏதோ தெரியாது ஓடோடி சென்று அவருடைய பையுக்குள்ளே இருந்த ஒரு பார்சலை எடுத்துக்கொண்டு வந்து முன்னால் கொட்டுகிறார். யார சூழல்லா, வருகின்ற நேரத்திலே இதுவும் இருந்ததை பார்த்தால் இரண்டு ஸ்லீப்பர்களுடைய வாதுகள் வருகின்ற பொழுது நானும் எடுத்து போட்டுக் கொண்டு வந்தேன் நாயகமே, ஏதாவது ஸ்லீப்பர் ஒன்று செய்தாவது காலுக்கு மாட்டிக்கொள்ளலாமே. இடத்திலே ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் நாளை கியாமத்திலே நெருப்பினாலான ஸ்லீப்பர் அணிவிக்கப்பட்டிருப்பாய். முத்தபக்குனாலே புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமான இடங்களில் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். பள்ளி வாசலுக்கு பொறுப்பான கடைகளை வைத்துக் கொண்டு 50,000 கூலிக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் ஒருவருக்கு. ஆனால் இவர் பள்ளி வாசலுக்கு கூலி கொடுப்பது 5,000, 2,500 ரூபாய். காலுக்கு மாட்டுகின்ற ஒரு ஸ்லீப்பருடைய வார் தெரியாத்தனமாக எடுத்தால் கூட அதர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்திலே நீ இதை ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் நெருப்பினாலான ஸ்லீப்பர் போடப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளி வாசல் வக்குஃபு சொத்துக்களை கூலிக்கு கொடுத்து அதிலிருந்து வருகின்ற வருமானத்தில் யாருக்கு தீனி போடுகிறோம், யாருக்கு சாப்பாடு போடுகிறோம்? ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பு சுவர்க்கத்திற்கும் ஹராம் என்று சொன்னார்களே. கண்ணியமான கணவான்களே, ஒரு தாய் ஒரு சேகரத்திலே ஃபத்வா கேட்கிறாள், என்னுடைய மகன்மாரை சுபகுக்கு எழுப்ப முடியாமல் இருக்கிறது, என்ன செய்ய? கொஞ்சம் அவற்றி அலட்டி எழுப்பு, தண்ணீரை ஊற்றி எழுப்பு, அதுவும் முடியவில்லையே. அவர்கள் கேட்டார்களாம், அந்த அறைக்குள்ளே நெருப்படுத்தி விட்டது என்று வைத்துக் கொள், உன்னுடைய மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், எழுப்பி பார்க்கிறாய், தட்டி பார்க்கிறான், எழும்ப முடியாது என்று அவன் மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொள்கின்ற பொழுது அவனை அந்த நெருப்பிலே வேக வைத்து விட்டு நீ உன் உயிரை மாத்திரம் பாதுகாத்துக் கொள்வேன் என்ற கங்கணத்தோடு அந்த இடத்தை விட்டு ஓட்டம் எடுப்பாயா, அல்லது கழுத்துக்கிட்ட அதை பிடித்து அவனை எழுப்பி விடுவாயா? எப்பாடுபட்டேனும் அவனை எழுப்பி விடுவேன். உலக நெருப்பு இவ்வளவு பாரதூரமாக இருக்கிறது என்றால் நரக நெருப்பு இதைவிட கொடூரமானது, நரக நெருப்பு இதைவிட பயங்கரமானது, இதைவிட 70 மடங்கு பவரானது. அந்த நெருப்பை விட்டும் பாதுகாக்க நீ மனம் வைத்தால் உன்னால் முடியும் என்றார். அகண்ணியமான கணவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இதுதான் அமானிதம். பொது சொத்துக்களில் விளையாடுவது ரொம்ப பயங்கரமான பாரிய விளைவுகளை உருவாக்கும். எனவே பொறுப்பில் இருப்பவர்கள் ஆங்காங்கே ஜகாத் நிதியங்கள் இருக்கும், அமானிதம் பொருட்கள் மக்களுடைய செல்வங்களை சேர்த்து ஊருக்கு சில பைத்திருமாள்களுக்கு பொறுப்பாக இருப்பீர்கள். 50,000 ரூபாய் பொது சொத்து இருக்கிறதை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம், வாகனத்திலே டீசல் முடிந்து விட்டது, டீசல் அடிப்பதற்காக வேண்டிய ஒரு செட்டிலே நிப்பாட்டுகிறோம், எங்களுடைய காசி வேறு கிடையாது, வீடு வரைக்கும் போக டீசல் இருக்கிறது. இந்த நிலையில் கூட அந்த பைத்துல்மாலுடைய 50,000 ஒரு 5,000 ரூபாயை எடுத்துவிட்டு வீட்டுக்கு போய் உங்களுடைய 5 தாளை போட்டாலும் இதுவும் ஒரு வகையான அமானித துஷ்பிரயோகம் தான். அந்த தாளில் கூட கை வைக்கக்கூடாது. இதுதான் பேணுதல், இதுதான் அமானிதம். ஆனால் இப்படி அமானிதத்தை நிறைவேற்றுவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் அது அவரவர்களுடைய உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு வகையான அமானிதம். இன்னும் ஒரு வகையான அமானிதம் இருக்கிறது, ரகசியம் பேணுவது. சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு மனிதனிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுகிறான், சொல்லிவிட்டு சும்மழ்த்தப்பட்ட சொல்லுகின்ற பொழுது அங்கும் இங்கும் பார்க்கிறான், இதை யாராவது கேட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்றால் இவருடைய பார்வையில் தெரிகிறது இது வேறு யாருக்கும் கேட்கக்கூடாது, அவன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது ரகசியம், யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கும் கேட்காமல் சொல்லுகிறார் என்றால் என்னிடத்திலே இதை ரகசியமாக சொல்லுகிறாய் என்று எப்பொழுது நீ புரிந்து கொண்டாயோ, சகுவ அமானத்தும், அந்த வார்த்தையை பாதுகாக்கிறதை உன்னை பொறுத்தவரைக்கும் அமானிதம். இன்னும் ஒருவரிடத்திலே அதை நீ சொன்னால் அந்த அமானிதத்துக்கு துரோகம் செய்த கூட்டத்திலே நீ சேர்க்கப்படுவாய் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஒரு டெஸ்ட் போர்டு மீட்டிங் நடக்கிறது, ஒரு சொந்த சுயமான ஒரு கருத்தை அதிலே உள்ள ஒருவருக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த மீட்டிங் முடிந்ததற்கு பின்னால் இந்த கருத்தை கொண்டு வந்தவர் இவர்தான், உன்னை வெட்டியவர் இவர்தான், உனக்கு எதிராக தீர்ப்பெடுத்தவர் இவர்தான் என்று உடைத்து விடுவார்கள். ஒற்றுமை கிடையாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால் கிணற்றிலே போட்டார்கள். பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டுடைய அமைச்சராகிறார்கள். பல வருடங்கள் உருண்டோடி விட்டது, பஞ்சம் வருகிறது. கிணத்திலே போற்ற அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் பஞ்சத்துக்கு சாப்பாடு வாங்க அமைச்சரை நாடி செல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலே அடையாளம் காண முடியாது, சிறுவயதிலே கிணத்திலே போட்டது. இப்பொழுது கம்பீரமாக வளர்ந்து தாடி வளர்த்து ஒரு நபியுடைய ஸ்தானத்திலே இருக்கிறார்கள். கேட்டார்களாம் அந்த சகோதரர்கள் பத்து பேரையும் பார்த்து, யூசுப்புக்கு நீங்க என்ன செய்தீர்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது? ஒருவருக்கொருவர் நாம் எங்களுடைய முகத்தை பார்த்துக் கொள்வோம். நீ சொன்னாயா, நீ சொன்னாயா, நான் என்ற சொல்லல. அந்த பத்து பேரும் ஒருமித்த குரலில் கேட்டார்கள், யூசுப், நீங்களா யூசுப்? இதைத்தான் கேட்டார். சத்தியுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், அவரவர்கள் ஒருவருக்கொருவர் அவரவர்களுடைய முகத்தை பார்க்கவில்லை. இது மூணாவது ஒருத்தருக்கு தெரிய வந்தால் அவர் யூசுப்பாகத்தான் இருக்க வேண்டும். எங்கள் பத்து பேரும் யாரும் இதை செய்திருக்க மாட்டார்கள். இது யகூதிகளுடைய ஒற்றுமை. அந்த பத்து பேரில் இருந்தால் யகூதியத்தை ஆரம்பித்திருக்கிறது. பனு இஸ்ரவேல் என்றால் இஸ்ரவேல் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள். இஸ்ரவேலர்கள் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பத்து சகோதரர்கள். யகூதிகள் என்றால் அதிலே மூத்த மகனுடைய பெயர் யகூதா, அதிலிருந்து தோன்றிய அந்த பரம்பரை, அதுதான் யகூதிகள் என்று சொல்லுகிறோம். இன்றும் அந்த அமானிதத்தையும் அந்த நம்பிக்கையையும் பாதுகாக்கின்ற ஒரு நல்ல குலம் அவர்களிடத்தில் இருக்கிறது. உலகத்தை ஆட்டி படைக்கிறார். எங்களிடத்தில் அது கிடையாது. ஒரு மீட்டிங்கு போவது என்றால் சில பேர் என்ன செய்வார்கள், ஆரம்பித்து ஒரு மணித்தியாலத்திற்கு பின்னால் போய் சேருவார்கள். இன்னும் சில பேர் முடிவதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னால் எழுந்து போய்விடுவார். இடையிலே வந்தவருக்கு தெரியாது என்ன பேசினார்கள், இடையிலே போனவருக்கு தெரியாது என்ன முடிவெடுக்கப்பட்டது. இனிமன்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வார்த்தை ஜாலம் ஒரு மசூரா, ஒரு மஜ்லிஸ், ஒரு பேச்சு அமானிதமாக சொல்லப்பட்டால் அதை கூட மீறக்கூடாது. இதுவும் ஒரு வகையான அமானிதம். இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன், ஒரு முக்கியமான அமானிதம், எங்களுடைய தென் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய அமானிதம். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமின் அமானத்தி இன்தல்லாஹி யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் அமானிதங்களுடைய பட்டியலில் அல்லாஹ்வுடைய பார்வையில் ரொம்ப பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற அமானித துஷ்பிரயோகம் என்ன தெரியுமா? அர்ரஜுல் யுஃபி இலம் ராதிஹி வதுஃபி இலைஹி, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்து அந்த புனிதமான அற்புதமான நாலு சுவருக்குள்ளே கணவன் மனைவியுடைய அந்த புனிதமான உறவு ஏற்படுகிறது. சும்மா யன்ஷுரு ஸிர்ரஹா, முடித்து விட்டு வெளியே வந்து என்னுடைய மனைவி என்னோடு இப்படி இப்படி எல்லாம் நடந்தால், அல்லது அவள் போய் என்னுடைய கணவன் என்னோடு இப்படி இப்படி எல்லாம் நடந்தான் என்று சொல்லுவது, இப்பொழுது சொன்ன அத்துணை அவாரிதங்களை விட இவர்களுக்கு பாரதூரமான குற்றத்தை உருவாக்கும் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நவுது பில்லாஹ், இந்த உறவை, இந்த அற்புதமான உறவை செல்ஃபி வீடியோ எடுத்து, நவுது பில்லாஹ், முழு உலக மக்களும் பார்க்கக்கூடிய ஏற்பாட்டை செய்கின்ற கயவர்கள் சமூகத்தில் இருக்கிறார். இந்த வீடியோ பித்தம் பிடித்தவர்கள், வீடியோ பைத்தியம் பிடித்தவர்கள், நான் எதை பண்ணுகிறேன், எதை காட்டுகிறேன், எதை ஷேர் பண்ணுகிறேன் தெரியாதே. யூகேயில் ஒரு நடிகை தான் பெற்றெடுக்கின்ற முதல் பிரசவத்தை இன்டர்நெட்டுக்கு ஓபனாக கொடுத்தார். என்ன நடந்தது? ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால் பிறந்தது. அந்த காட்சியை உலகமே பார்த்தது. பிறந்த குழந்தையுடைய 2 கண்களையும் எல்லாம் பொட்டையாக்கி விட்டார். உலகம் அதை பார்த்தது, ஆனால் உலகத்தை பார்க்கின்ற கண்களை அல்லாஹ் பறித்தான். எங்களுடைய பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது, ஒப்படைக்கும் பொழுது எப்படியான வாலிபர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்ற சிந்தனை வழிமார்களுக்கு இருக்க வேண்டும். பெரும்பாலும் இதை பெண்கள் செய்ய மாட்டார். அந்த பெண்களை ஆசை வார்த்தை காட்டி மயக்கி அறிவுளிய வைத்து அதை எப்படியாவது படம் எடுத்து விடுவார். கனிமனங்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரொம்ப பயங்கரமான விளைவு. நடந்ததை வார்த்தையாக சொன்னாலே இவ்வளவு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்றால், இதை அப்படியே நடாத்தி காட்டினால் எவ்வளவு கொடூரமான ஒரு குற்றமாக இருக்கும் என்பதை நாம் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கனிமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இதெல்லாம் அமானித திஷ்கிரியோ. திருமணம் முடித்த ஒரு பெண்ணை விபச்சாரத்தின் பக்கம் தன்னுடைய வலையில் சிக்க வைப்பது, இது ஆக பயங்கரமான அமானி, ரொம்ப பயங்கரமான அமானி. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரிந்தால், அந்த பேச்சுவார்த்தை முடியவில்லை என்று தெரிந்திருக்கும் பொழுது நீயும் அந்த வீட்டுக்கு போய் பெண் கேட்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கி இருக்கிறார். இன்னும் திருமணம் பேச்சு முடியல. அந்த பெண் வீட்டிலிருந்து அவர்களிடத்துல போன அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு முடிவு கொடுக்கல, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இடையில் போய் நாங்கள் தலையிடுவதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கி இருக்கிறார்கள் என்றால், திருமணம் முடித்து ஈதாப் கபூலுக்கு பின்னால் ஒருவனுக்கு சொந்தமான மனைவியாக மாறியதற்கு பின்னால் அவளை எங்களுடைய பணபலத்தை காட்டி, அழகை காட்டி, அல்லது பவரை காட்டி, எப்படியாவது கணவன் இல்லாத நேரத்திலே எங்களுடைய வலையில் சிக்க வைத்து எங்களுடைய இச்சைக்கு பயன்படுத்திக் கொண்டால் இது எவ்வளவு பாரதூரமான குற்றமாக இருக்கும். இது பயங்கரமான அமானிய துரோகம். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பக்கத்து வீட்டு பெண்ணோடு விபச்சாரம் செய்வதற்கிறதே, ஏனைய 10 பெண்களோடு விபச்சாரம் செய்கின்ற குற்றத்தை விட ரொம்ப கொடூரமானது என அவர் நம்பி இருக்கிறார். பக்கத்து வீட்டிலே வெளியே போகின்ற பொழுது, வீட்டிலே நான் 3 நாளைக்கு இருக்க மாட்டேன், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நம்பி சொல்லிவிட்டு போகிறான். ஆனால் இவன் அவளை தன்னுடைய வலைக்குள் சிக்க வைத்து அவளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினான் என்றால் இது ரொம்ப பயங்கரமான குற்றம். இப்படி இந்த அமானிதங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டு செல்கிறது. அதிகமானவர்கள் இந்த அமானித துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அமானித துஷ்பிரயோகம் நடந்தால் கியாமத்து நாளை எதிர்பாருங்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த மாதிரியான புத்திமதிகளை மௌத் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்காமல் கடைபிடிக்க நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா? தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் ரஹ்மான். பாவங்கள் என்று சொல்லுவதற்கு என்னென்ன பாவங்கள் பட்டியல் போடப்பட்டிருக்கிறதோ அத்தனை பாவங்களையும் செய்து முடித்தவர்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். அத்தனை பாவங்களையும் தனிப்பெரும் கிருபை கொண்டு மறைத்து மன்னித்து தருவாயா? பாவத்தோடு மௌத்து வந்து விடாமல் எங்களை பாதுகாத்துருவாயா? கடனோடு மௌத்து வராமல் எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து கொள்வாயா? எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா? அவர்கள் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபுர்களையும் சொர்க்க பூஞ்சோலைகளாக ஆக்கி அருள்வாயா? ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாய். சரீர சுகத்திலே ஆரோக்கியத்தை நசீபாக்கிற ரப்பே, எங்களால் செலவழிக்க முடியாத நோய்களை தன்னங்களை சோதிக்கிறாரையா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியாத நோய்களை தன்னங்களை சோதிக்கிறாரையா அல்லாஹ், உடம்பில் இருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள் நஜீசுகளை சுய உணர்வோடு நாமாக தாமாக எங்களுடைய இடது கரத்தாலே கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் நிலைமையிலே இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தங்களுக்கு நசீபாக்கிற ரப்பே, அடுத்தவர்கள் எங்களுடைய நஜீசுகளில் அசுத்தங்களில் கையடிக்கும் வரைக்கும் உள்ள நோய்களை விட்டும் அதுவரைக்கும் நாம் வாழ்ந்து கேவலப்படுவதை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். அனைவர்களுடைய கடைசி முடிவையும் நல்ல முடிவாக்கிடுவாயா? கேவலமான மோசமான பாவத்தோடு மௌத்து வராமல் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து இந்த உலகத்தை விட்டு இறுதி மூச்சு விடுகின்ற நேரத்திலே சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்தவர்களாக, சிரித்தவர்களாக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற உனக்கு விருப்பமான ஏகத்துவ கலிமாவை மொழிந்து எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திய நிலைமையிலே அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கின்ற பாக்கியமான மௌத்து எங்களுடைய முழு பரம்பரைக்குமே நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூலாக்கிக் கொள்வாயாக. வ ஆகிரு தவானன் அல்ஹம்துலில்லாஹ்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வசலாம்.
From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah.